புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சி தென்னூர் காவேரி மருத்துவமனை சிறுநீரக மாற்று சிகிச்சை நிபுணர் மற்றும் சிறுநீரக மருத்துவர் திரு டாக்டர் டி ராஜராஜன் அவர்கள் இன்று தேசிய உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உயிரை காக்க உறுப்பு தானம் செய்வோம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தர் பசியோடு இருக்கவங்களுக்கு நம்ம வந்து அன்னம் கொடுத்து அவங்களுடைய வயிறு நிரம்ப பசி ஆற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடியது அன்னதானம். இது வந்து பொதுவாக மக்கள் அனைவருமே செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதை தாண்டி ஒரு மனிதனுக்கு மனிதன் தானம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் உடல் உறுப்பு தானம். ஒருத்தர் உடல் உறுப்பு தானம் செய்கிறதுனால இன்னொருத்தருக்கு ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. நோயினால் பாதிக்கப்பட்டு கடைசி ஒரு காலகட்டத்தில் உதவும் கரங்களாக உடல் உறுப்பு நாம் தானம் செய்து அவர்கள் இன்னொருவரை மீண்டும் இந்த உலகத்திற்கு புதுமையாக புத்துணர்வோடு வாழ்க்கையை கொடுப்பதற்கு மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த உடல் உறுப்பு தானம்ங்கிற விஷயம் இருக்கு. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கண் தானம். நம்ம கண் இன்னொருத்தருக்கு கொடுக்குறப்போ அவங்களோட பார்வை இந்த உலகத்தை மீண்டும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல இரத்த தானம் அப்படி நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் நம்ம வந்து உறுப்புகளில் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவும் இரத்த தானமும் மிக பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு விபத்துகள் சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கட்டும், கர்ப்பிணி பெண்கள் இது போல இருக்கவங்களுக்கு அதிகமாக வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பொதுவாகவே இரத்தங்கள் தேவைப்படுது. அந்த வகையில் இரத்த தானம் இன்ன காலகட்டத்தில் அதிகமாக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு தெரியும் விதமாக சமூக ஆர்வலாக இருக்கட்டும், பொதுவாக மக்களுமே வந்து இரத்த தானம் தானே முன்வந்து கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த இரத்த தானமும் முக்கிய பங்கு வகிக்குது. அதே போல இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிற வகையில் ஒருத்தரோட இதயத்தை இன்னொருத்தருக்கு பொருத்தி அவங்களுக்கு வந்து மீண்டும் பழைய ஒரு வாழ்க்கையை துவங்குறதுக்கு செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அதிகமாக நம்ம எல்லாருக்குமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான் கிட்னி. இன்னொருத்தரோட கிட்னி பாதிப்பு அப்படிங்கிறப்போ இன்னொருத்தரோட கிட்னியை எடுத்து அதை வந்து அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவரோட வாழ்க்கையும் மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே போல் லிவர், இது போல் உடலில் வந்து தலை முதல் கால் பாதம் வரை உள்ள எத்தனையோ உடல் உறுப்புகளை வந்து நம்ம வந்து தானமாக கொடுக்கறதுனால தன்னை காலத்துக்கு பின்னால் இன்னொருத்தர் வாழ்க்கை மூலியமாக அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த உடல் உறுப்பு தானம் இருக்குங்க. இன்றைய காலகட்டத்தில் மூளைச்சாவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து முன்னாலாம் ஒரு கடைசி எட்ஜி வரைக்குமே கூட வந்து பார்த்துக்கிட்டு இருந்த காலமாக இருந்துச்சு. ஆனால் சமீப காலமாக மக்களுக்கு உடல் உறுப்பு தானங்கள் பற்றியும் சரி, இந்த உடல் உறுப்பு தானங்கள் கொடுக்கறதுனால இன்னொருத்தர் எத்தனையோ பேர் இதை வந்து பயன்படுறாங்க அப்படிங்கிறதுனால சம்மந்தப்பட்ட நபர்களின் பெற்றோர்களோ உறவினர்களோ தானே முன் வந்து உடல் உறுப்பு தானம் கொடுக்கறதுனால பலருக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. இன்றைக்கி இந்த உடல் உறுப்பு தானங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்க காரணம் என்னன்னு கேட்டால், பல்வேறு வகையிலையும் அரசும் வந்து மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக செய்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் தேசிய உடல் உறுப்பு தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது. அதனால் நம்ம உடல் உறுப்பு தானங்களை செய்வோம், நம்மால் பிறரையும் வாழ வைப்போம். இந்த தினம் இந்த உடல் உறுப்பு தானத்தை பற்றி பல்வேறு தகவல்களையும் மருத்துவர் விரிவாக கூற இருக்காங்க, நம்ம கேட்கலாமா?
சார் வணக்கம். சார், புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் டாக்டர் ராஜராஜன், சிறுநீரக மாற்று சிகிச்சை நிபுணர், காவேரி மருத்துவமனை திருச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்று August 3 இந்திய உறுப்பு தான தின நிகழ்ச்சி கொண்டாடப்படுகிறது. இது எதுக்காக கொண்டாடுறோம் அப்படின்னா, உறுப்பு தானத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் உறுப்பு தானம் கொடுத்தவர்களை வந்து நம்ம அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்காக இந்த உறுப்பு தான நிகழ்வு நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷத்துலேருந்தான் 2023 August 3 அப்படின்னு குறிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி November 27 இருந்துச்சு. ஏன் August 3 அப்படின்னு சொன்னாங்கன்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு மூளைச்சாவு ஏற்பட்டவரோட இருதயத்தை எடுத்து இன்னொருத்தருக்கு இருதயம் பாதிக்கப்பட்ட நபருக்கு பொருத்தப்பட்ட நாள் வந்து 1994 August 3 அதை குறிக்கிற விதமாக அந்த 3 தேதியை வந்து இந்திய உறுப்பு தான நாள் அனுசரிக்கிறோம்.
சார், இப்ப வந்து உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிற வகையில வந்து உடல் உறுப்பு மட்டுமல்ல பொதுவாவே நம்மளுடைய உடல்களை வந்து தானங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயமா என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி சொல்லலாம்.
தலையிலிருந்து கால் வரைக்கும் வந்து உறுப்புகள், நிறைய உறுப்புகளை வந்து நீங்க தானமாக அளிக்க முடியும். பெரும்பாலும் வந்து நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அதாவது உயிரோடு இருக்கிற நபர்கள் கொடுக்கறதா சில உறுப்புகளை மட்டும் நம்ம எடுத்து வைக்க முடியும். அதாவது இரண்டில் ஒரு கிட்னியை ஒருத்தர் வந்து தானமா கொடுக்கலாம், பாதி பகுதி லிவரை ஒருத்தர் தானமா கொடுக்கலாம். உயிரோடு இருக்கும் நபர்கள் கொடுக்கக்கூடிய இரு உறுப்புகள், அது இல்லாம இரத்த தானம், உயிருள்ள உறுப்புகள் வந்து அடுத்து கொடுக்கறது வந்து இரத்த தானம். இது மூணு உயிருள்ளவர்கள் கொடுக்கறது. இது இல்லாம உயிர் அற்றவர்கள், அதாவது மூளைச்சாவு ஏற்படுவதன் மூலமாக இறக்கிறவர்கள், இவங்களால வந்து கொடுக்க வேண்டிய உறுப்புகள் அநேகம். அதாவது ஒருத்தர் மூளைச்சாவு ஏற்பட்டவர் வந்து அனைத்து உறுப்பு அவர் வந்து அவரோட சேர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 7 உயிர்களை நாம் காப்பாற்ற முடியும். கிட்டத்தட்ட 75 நபர்கள், அதாவது 75 நோயாளிகளின் வாழ்க்கையில வந்து புது வாழ்க்கையை உண்டு பண்ண முடியும். உதாரணத்துக்கு கண்ணு கொடுக்கலாம், கண்ணு தானம் கொடுக்கலாம். இறந்ததுக்கு பின் வந்து அவர்கள் பார்க்க வைக்கலாம் கண் தானம் கொடுக்கறதுக்கு மூலமாக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலும்புகள் தானம் கொடுக்கலாம், போன் பேங்க்ன்றது எலும்பு தானம். அப்புறம் வந்து நுரையீரல் தானம், அப்புறம் வந்து இருதயம் ஹார்ட் தானம் இருக்கு, அப்புறம் வந்து லிவர் ஈரல் கல்லீரல், அப்புறம் வந்து கிட்னிகள் சிறுநீரகங்கள், அப்புறம் வந்து சிறுகுடல், அதுக்கப்புறம் வந்து பேங்க்ரியாஸ் சொல்லக்கூடிய கணையம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு உறுப்புகள் இருக்கிற உடம்புல இருக்கிற உறுப்புகள் திசுக்கள், அப்புறம் அது பண்ணலாம். நிறைய இடத்துல வந்து கை தானம் கூட இருக்கு, கிட்டத்தட்ட இறந்த உடனே டக்குன்னு எடுத்து வைக்கிறது அந்த வழி கூட வந்துருச்சு. ஸோ அதனால ஒருத்தர் இறந்த ஒரு மூளைச்சாவு ஏற்பட்ட ஒரு தானம் கொடுப்பாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு 7 பேரை வந்து காப்பாற்ற முடியும். ஸோ மண்ணில் வீணா போற ஆர்கன்ஸை வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா இத்தனை பேரை நம்ம காப்பாற்ற முடியும்.
உடல் உறுப்பு தானங்கள் எந்த காலகட்டத்துல அதை வந்து உடனடியா அதை எடுத்து வந்து இன்னொருத்தவர்களுக்கு பொருத்தக்கூடிய ஒரு சூழலா வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல?
இப்ப உடல் உறுப்பு வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு டைம். இப்ப கிட்னிங்கன்னு எடுத்தீங்கன்னா மேக்சிமமா வந்து மூளைச்சாவு ஏற்பட்ட பின் நம்ம நாட்டுல வந்து 2 விதமான இறப்புகள் இருக்கு. ஒரு உலகத்துல ஒண்ணு வந்து இருதயம் நின்ற பிறகு, அதான் எப்போதுமே சொல்லக்கூடிய இறப்புன்னு சொல்லக்கூடியது. ஒரு இருதயம் நின்று போயிடுச்சு, ஒரு இடத்துல விட்டாருன்ற இருப்போம். இது இல்லாம மூளைச்சாவனும் அப்படி இருக்கு. மூளைச்சாவுங்கிறது என்னன்னா மூளை செயலிழந்து 20 வருஷப்பெல்லாம் செயலிழந்த போது, எதனாலன்னா உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்னால ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் நடக்கும்போது மூளை வந்து பாதிக்கப்பட்டு அதனால 20 வருஷப்பெல்லாம் செயலிழந்து மூளைச்சாவு ஏற்படுகிறது. அது இல்லாம சில பேருக்கு இந்த ஸ்ட்ரோக், மூளையில ரத்த கசி ஏற்படுறது, பல காரணங்களால மூளையில ரத்த கட்டி, இதனால் மூளை வந்து 20 வருஷத்துலாம் டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய நிலைதான் மூளைச்சாவுங்கிறது. இந்த மூளைச்சாவுங்கிறது வந்து மருத்துவ ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இறப்புக்கு சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது, ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. மூளைச்சாவு ஏற்பட்டவரால வந்து திருப்பி கொண்டு வர முடியாது, இருதயம் மட்டும் துடித்து கொண்டிருக்கும் போது மற்ற எல்லாமே நின்றுடும், மிஷின் மூலியமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நிலையில வந்து மற்ற உறுப்புகளுக்கான இரத்த ஓட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்துல உறுப்பு தானம் செய்யறது தான் ஐடியலான சிச்சுவேஷன். நம்ம இந்தியால இந்த உறுப்பு தானம் வந்து இந்த மூளைச்சாவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் உள்ளதை வந்து 1994 ஆண்டுல உள்ள THPN ஒரு சட்டம் மூலியமாக இது வந்து அங்கீகரிக்கப்பட்டு அதை வந்து சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனால வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. லீஸ்டா பார்த்தோம்னா கண் வந்து ஒரு 24 நேரம், இறந்து 24 நேரத்துல நம்ம எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. கிட்னிலாம் பாத்தீங்கன்னா ஒரு இறந்து ஒரு மூளை, அதாவது ரத்த ஓட்டம் இல்லாம ஒரு 6 நேரம் வரைக்கும், அதுக்கு மேல அது வரைக்கும் நம்ம ஆகும். பட் கோல்டு ஸ்டோரேஜ்ல வச்சுக்கணும். இப்ப வரைக்கும் நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் மூலியமாக கோல்டு ஸ்டோரேஜ்ல 24 நேரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஈரலுக்கு அதே மாதிரி 3 நேரம், 4 நேரம், 6 நேரத்துக்குள்ளே 12 நேரம், இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கின்றது. அதை பொறுத்து வந்து இப்ப நம்ம அங்கேயிருந்து ஒரு ஆர்கனை ரெக்கே பண்ணிட்டோம்னா அதை எடுத்து அது வந்து கோல்டு ஸ்டோரேஜ்னு ஒரு சொல்யூஷன். இப்ப அது மிஷின் மூலியமாக அந்த ஆர்கனுக்கு வந்து புத்துயிர் ஊட்டுறது, அது அந்த பொறுத்துற வரைக்கும் அந்த மாதிரி நிறைய ஒரு இது தொழில்நுட்பங்கள்லாம் வந்து. அதனால 24 நேரம் வரைக்கும் கூட நம்ம ஒரு உறுப்புகளை வச்சு நம்ம வச்சு சில உறுப்புகளை வந்து நம்ம இது பண்ணணும், உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணணும்.
உடல் உறுப்பு தானங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னென்ன உடல் உறுப்புக்கெல்லாம் பொதுவாக வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி சொன்னீங்க. இப்ப இன்னொரு ஒரு நபருக்கு வந்து இதை மாதிரி பொருத்தக்கூடிய ஒரு காலகட்டத்துல அவங்க எந்த அளவுக்கு வந்து அதை பராமரிச்சு அவங்களோட உடல்நிலையை வந்து எந்த அளவுக்கு அவங்க செயல்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
கண்டிப்பா உங்களுக்கு உடல் உறுப்பு சேர்ந்து விட்டுறதுக்கு சிறுநீரகம் சேர்ந்து விட்டுருச்சுன்னா அவங்க அதனால அவங்களால வந்து இப்ப டயாலிசிஸ்ங்கிற முறை மூலியமா தான் அவங்களுக்கு உயிர் வர முடியும். அதாவது மற்ற உறுப்புகள் பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இப்ப ஈரல் சேர்ந்து விட்டதுனாலும் இருதயம் சேர்ந்து விட்டதுனாலும் அவர்களுக்கு இதுக்கு உறுப்பு மாற்று சிகிச்சை இல்லாம அவர்களால் உயிரோட வாழ முடியறது ரொம்ப கஷ்டம். அதாவது மாத கணக்கில் அவர்களோட உயிரம் போயிடும். ஸோ அட்லீஸ்ட் கிட்னிக்கு நாச்சும் டயாலிசிஸ்ங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது வந்துதான் இப்ப மத்த சுத்தமா சிறுநீரகம் செயலந்தா கூட அதை வச்சு கொஞ்சம் வருஷங்கள் நம்மளால கலந்தள்ள முடியும். ஸோ மற்ற உறுப்புகள் எல்லாமே உங்களுக்கு என்னைக்கு வந்து சிறு அந்த உறுப்புகளை மாற்று சிகிச்சை செய்கிறோமோ அப்போதுதான் அதை குணமடைய முடியும், அது உயிர் வாழ வைக்க முடியும். அதனால கண்டிப்பாக அந்த உயிர் மாற்று சிகிச்சைங்கிறது வந்து பல பேரோட வாழ்க்கையை வந்து மாத்தி இருக்கு. அதாவது இதயம் வேலை செய்யாம இருக்கிறவங்களாலாம் எப்படி இருக்க முடியும்ங்கிறது வந்து படுத்தை விட்டு எழுந்திருக்க முடியாது. ஈரல் வேலை செய்யலன்னா அவங்க படுத்து விட்டு எழுந்திருக்க முடியாது. அவர் மட்டுமல்ல அவரோட ஹோல் ஃபேமிலியுமே சஃபர் ஆகும். அதே மாதிரி கிட்னி செய்யறது ஏற்பட்டவரோட அவர் மாத்திரம் இல்லாம அவரோட அவரோட குடும்பமே வந்து வாரத்துக்குள்ள ரெண்டு மூணு தடவை ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு டயாலிசிஸ் போயிட்டு வர நிலைமையெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாற்று சிகிச்சை பண்ணிட்டோம்னா பழைய நிலைமை அவர்கள் நார்மலாக எப்படி இருந்தார்களோ அந்த உறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா எப்படி நார்மலா இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க நார்மலா அவரோட பணியை செவ்வனை செய்ய முடியும்.
மாற்று சிகிச்சை உறுப்புகள்லாம் பொருத்தினதுக்கு அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு உடலை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு.
பாதுகாக்கிற விஷயம் அப்படின்றால் அவர்கள் வந்து அது அவர்களுடைய வேலைகளை அவர்கள் நார்மலாக செய்ய முடியும். அவர்களோட வந்து எப்போது முன்னாடி எப்படி இந்த குணப்படுத்தப்பட விட்டு ஒரு உறுப்பு ஒரு உறுப்பு செயலந்து விட்டதுன்னா அந்த உறுப்பு தூக்கி மாற்றி வைக்கும் போது அந்த நோய் குணமடைந்து விடுகிறது. ஸோ அவரால் வந்து முன்னாடி அந்த உறுப்பு எப்படி செயல்பாடுகளில் இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அந்த ஆரோக்கியமான நிலையை அவர் அடைகிறார். அதன் பிறகு அதுக்கான மருந்துகள்லாம் இருக்கு. அதாவது வெறுமனே உறுப்பு மாத்துறதுங்கிறது மாத்திரம் இல்லாமல் அதுக்கான இம்யூனோ சப்ரஸிங் மெடிசின்ஸ்லாம் இருக்கு. அதாவது எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கான மருந்துகள் எல்லாம் ஒரு தவறாக உட்கொள்ள வேண்டும். பிறகு வந்து அது இல்லாம அவர் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணவங்களாம் கொஞ்சம் சுத்தம், அதாவது எப்படி நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கறத மருத்துவர்களோட ஆலோசனை கேட்டு அந்த மாதிரி சுத்தமாக, அதாவது எப்படி அவர்களை பராமரித்துக் கொள்ள வேண்டும், எப்படி ஒரு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களை சுத்தி உள்ள பகுதிகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு நெறிமுறைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம அவங்களாம் அனுப்பி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா லைஃப் வந்து அவங்களுக்கு பழையபடி நார்மல் லைஃப்ல பல வருடங்கள் பின்னாடி வந்து அவங்களோட ஆயுள் கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு.
உடல் உறுப்பு தானங்கள் அப்படிங்கிற பத்தி சொன்னீங்க. அதே போல அவங்க உடல் உறுப்பு மாற்றினதுக்கு அப்புறம் அவங்களுடைய பழையபடி மீண்டும் அவங்களுடைய இயற்கையான வகையில வாழ்றதுக்கான ஒரு சாய்வா இருக்கு. அதே நேரத்துல மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவங்களுடைய அதை பின்பற்றினாலே ஓரளவு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொன்னீங்க சார். இப்ப நீங்க ஒரு கிட்னி மருத்துவர் அப்படிங்கிற வகையில நம்ம கிட்னி வந்து அதோட செயல்பாடுகள் இந்த நேரத்துல அதையும் சேர்த்து கூட கொஞ்சம் சொல்லிடலாம. கிட்னியோட செயல்பாடுகள் அதோட முக்கியத்துவம் என்ன, அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாப்பா பொதுவா நார்மலாவே எல்லாருமே
கிட்னிங்கிறது வந்து ஆக்சுவலா ஒரு விழா பகுதியில இருக்கிற இரண்டு உறுப்பு, பீன் ஷேப் ஒரு பீன் இருக்கிற அவரை விதை போல இருக்கிற ஒரு உறுப்பு அது. கிட்டத்தட்ட 150 கிராம் இருக்கும் ஒரு கிட்னி. ரெண்டு கிட்னி படைக்கப்பட்டது கடவுளால். ஆனால் ஒருத்தர் வந்து ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஒரு கிட்னி போதுமானது. இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 24 மணி நேரமும் அது வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உடல் உள்ள சேர்த்த அத்தனை அழுக்குகளை அத கழிவுகளை வெளியேற்றுகிறது தான் இதோட வேலை, மிக முக்கியமான வேலை. இது இல்லாம அது என்ன வேலை வேலைகள் என்ன பண்ணுதுன்னா உடம்புல உள்ள தாது பொருட்கள் அந்த அயான்ஸ் சொல்லக்கூடிய மினரல் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் பாஸ்பேட் மெக்னீசியம் இது போன்ற பல அயான்ஸ் இது வந்து உடம்புகளோட இயந்திர தன்மைக்கும் மிக மிக அவசியம். ஒரு செல்கள் ஏற்படுத்துறதுக்கும் ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் சரிவீர அளவுல உடம்புல இருக்கிற மாதிரி பார்த்து, அது இல்லாம உடம்புல உள்ள வாட்டர் தண்ணி அளவு சரிவிதத்துல வச்சுக்கிறது கிட்னியோட வேலை. அப்ப அது இல்லாம ரத்தம் உற்பத்தி ஆகிற ஒரு பொருளான எரித்ரோசைட்ஸ்ங்கிற ஒரு ஹார்மோனை உற்பத்தி பண்றது மூலியமாக ரத்த சுவை வராம பார்த்துக்கிறது. அப்புறம் உடம்புல உள்ள எலும்புகள் வந்து ஆரோக்கியமா இருப்பதாக பார்த்துக்கிறதும் கிட்னியோட வேலை. 24 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் என்று செலுத்துகிறது.
கிட்னில வந்து அதிகமா நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயம் பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கல்லடைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம், அது எதனால ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கு, நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம என்ன செய்துக்கலாம்?
கல்லடைப்புங்கிறது வந்து கற்கள்ங்கிறது வந்து எதனால வருது அப்படிங்கிறதுனா சில அந்த நான் சொல்லக்கூடிய சில அயான்ஸ் இந்த கால்சியம் ஆக்சிலேட்டு பாஸ்பேட் இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கிட்னி வழியா வெளியேற்றம் ஏற்படுகிறது. இது வந்து கரை இது வந்து கண்ணீரில் கரையக்கூடியது. இது வந்து சரியான விகிதத்துல இருந்தாலும் தண்ணியோட அளவுகளும் இதுவும் சரியான விதத்துல இருந்துச்சுன்னா அது வந்து கரைந்து அது வந்து திட்டி வழியாக வெளியேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் இது வந்து சூப்பர் சாச்சுரேஷன் சொல்லுவாங்க, தண்ணியோட அளவு குறையுமையானால், இதோட இத அளவு அதிகமானாலோ தண்ணியோட அளவு குறையுமையானால் இது என்ன பண்ணும், இத கிட்னியில போய் அந்த நேரத்துல படிய ஆரம்பிச்சோம். அதுதான் வந்து ஸ்டோன்ஸ் இல்லாட்டி கற்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அயான்ஸ்க்கு தண்ணிக்கும் உள்ள விகிதம் மாறும்பொழுது இது அதிகமாக கான்சன்ட்ரேட் ஆகும்போது இந்த கால்சியமோ ஆக்சிலேட்டோ பாஸ்பேட்டோ இது எல்லாமே வந்து கிட்னியில படிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ஸ்டோன் அது நம்ம வந்து தண்ணியோட அளவு வந்து அதிகப்படுத்தணும் இது வந்து பிரிவென்ஷன் அதாவது தடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சிலது வந்து மரபணு மாற்றங்கள்னால நிறைய பேருக்கு கல்சியம் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மற்றவர்களுக்கு எல்லாமே வந்து தண்ணீர் அளவு வந்து இது நிறைய குடிக்கணும், ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும், வெயில் காலத்துல அதிகமா எடுத்துக்கணும், இதன் மூலியமாக இந்த கற்கள் வராம கொஞ்சம் பார்க்கணும்.
சரி, இப்போ இந்த கிட்னியை வந்து பொதுவா நார்மலா உள்ள மனிதர்களோட இயக்கத்துல வந்து பாதுகாப்பான வகையில வந்து என்ன பயன்படுத்திக்கிட்டா எந்த விதமான இந்த கல்லறைப்பு பிரச்சனைகளோ இது மாதிரி அதிகமா வராதற்கு தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு சார்?
கிட்னியில ஆக்சுவலா வந்து கல் மாத்திரம் இல்லை, அது இல்லாம கிட்னியோட செயலிழப்புகளும் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல பாதிப்புல இருக்கு இந்தியால. அதனால வந்து கிட்னியை வந்து செயல்பாடுகள் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு தண்ணீர் நான் சொன்ன மாதிரி 3 லிட்டர் தண்ணீர் நிறைய எடுத்துக்கணும். அப்புறம் வலி மாத்திரைகள் இந்த மாதிரி நம்மளா பேர் தெரியாத மாத்திரைகள்லாம் நம்மளா வாங்கி உண்றத வந்து குறைச்சிக்கணும். இங்க சாப்பிடக்கூடாது, இந்த மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகள் வாங்கி சாப்பிடக்கூடாது. சீரான உடற்பயிற்சி, சீரான உடல் பருமன், அதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி நிறைய இந்த பேக்ட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத நல்லா குறைச்சிடணும். அப்போ உப்புவின் அளவு வந்து சமையல் வந்து உப்போட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அது இல்லாமல் முக்கியமானது சர்க்கரை வியாதி ரத்த நோய் ரத்த கொதிப்பு உள்ள நோயாளிகள் வந்து அவசியமாக அவர்களுடைய சிறுநீரகத்தை கண்டிப்பாக சரியாக இருக்கின்றதா என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும். ரொம்ப ஈஸியான வழி ஆக்சுவலாக யூரினும் பிளட் டெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 300-400 முடியக்கூடிய டெஸ்ட் அது. ஒரு 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒரு தடவை சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு உள்ளவங்க குடும்பத்தில் இருக்காச்சு கிட்னி நோய் உள்ளவங்க இவங்க எல்லாம் வந்து ஒரு இந்த டெஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா கிட்னி உங்களோட கிட்னி ஆரோக்கியமா இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அறுவை சிகிச்சை முறைகள் பத்தி சொன்னீங்க சார், அது என்ன மாதிரியான முறைகள் இருக்கு, அது எந்த அளவுக்கு பயன்படக்கூடிய விஷயமா?
சிறுநீரக அறுவை சிகிச்சை, சிறுநீரக மாற்று சிகிச்சைங்கிறத பத்தி சொல்றீங்க. இப்ப சிறுநீரக செயலிழப்பு நோயினால் ஒருத்தர் பாதிப்பு இறந்து விட்டார்னா அவருக்கு இருக்கிற ஒரே வழி வந்து ஒரு டயாலிசிஸ்ங்கிற முறை தான் பண்ண வேண்டியது இருக்கும். இது வாழ்க்கை முழுதாக பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை வந்து இது வந்து குணப்படுத்தக்கூடிய வியாதி நோய் இது சிகிச்சை முறை என்று இதை குணப்படுத்த வேண்டும் என்றால் மற்ற உறுப்புகளுக்கு சொன்ன மாதிரிதான் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்தோம் ஆனால் இந்த நோயை வந்து முழுவதுமாக நாம் குணப்படுத்தி விடலாம். டயாலிசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு சிறுநீரகம் போதுங்கிற பட்சத்துல ஒரு சிறுநீரக தானம் கொடுப்பதினால் கொடுப்பவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வரப்போறது இல்லை. நம்ம மருத்துவமனையிலே பாத்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு 100 சிறுநீரக மாற்று சிகிச்சைகள் பண்ணிட்டு இருக்கோம். கொடுக்கறவங்க ரொம்ப ஆரோக்கியமாக அவர்களோட வாழ்நாள வந்து எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் இதுக்கு தானம் கொடுத்ததுனால எந்த விதமான குறைபாடுகள் இல்லாமல் ஆரோக்கியமாக உள்ளிருக்கின்றனர்.
பொதுவா இந்த உடல் உறுப்பு தானங்கள் கொடுக்கக்கூடியனால எந்த அளவுக்கு வந்து இது பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா என்ன சார்?
உடலுறுப்பு தானம் கொடுக்கறதுனால என்னன்னா அவங்க மாத்திரம் இல்ல, இப்ப ஒருத்தர் வந்து ஒருத்தர் கூட இருக்கிறவங்க வந்து சிறுநீரக பிரச்சனைனால பாதிக்கப்பட்டிருக்காங்க, குடும்ப நபர்கள் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபேமிலியே பாதிக்கும். கிட்னி ஃபெயிலியரோ இல்லாட்டி லிவர் ஃபெயிலியரோ எந்த உறுப்புகள் பாதிப்படைந்தாலும் அந்த நபர் மட்டும் வந்து அந்த குடும்பமே பாதிப்படையும், அவங்களோட பண தேவைகள் அதிகமாகும், அவர்களால் வேலைக்கு செல்ல முடியாது, கூட இருக்கிறவங்க வேலைக்கு போகணும், ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைய வேண்டிய கட்டாயம் இருக்கும். இப்போ தானம் கொடுப்பதுனால அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்களுக்கு எந்த கோளாறும் வரப்போன்னு கிடையாது. இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ண பார்த்து எல்லா விதமான பரிசோதனை உள்ளாக்க பின்புதான் இந்த தானங்கள் ஏற்கப்படுகின்றன. ஸோ அதனால் கொடுப்பவர்களுக்கு எந்த விதமான பாதகங்களும் ஏற்பட போவதில்லை. ஸோ அதே நேரத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்டக்கூடிய நோயாளிகள் வந்து இந்த நோயிலிருந்து குணப்படுத்தப்படுகிறார்கள். அதனால் அவர்களோட வேலையை அவர்கள் செய்ய முடியும். ஸோ மகிழ்ச்சி ஒரு குடும்பத்தில் உள்ள மகிழ்ச்சி திருப்பியும் திரும்பறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் வேலை செய்யும் போது பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. இப்ப அரசுமே வந்து இப்ப வந்து காப்பீட்டு திட்டத்தின் மூலியமாக மருந்துகள் ஃப்ரீயா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு மாற்று சிகிச்சை பண்ண நோயாளிகள் அனைவருக்குமே மருந்துகள் லைஃப் லாங் மருந்துகள் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ அதுக்கான பணம் செலவுகளும் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால இதெல்லாம் பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த சிறுநீரக சேகரிப்பு இல்லை மற்ற உறுப்புகள் சேகரிப்பு உள்ளவர்களும் சிறு மாற்று சிகிச்சைகள் செய்ய வேண்டும் என்றால் இந்த கவர்மெண்டோட ஸ்கீம் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு வாழ்வாங்க வாழலாம்.
இப்போ உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிற வகையில அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனால வந்து ஒருத்தரோட இறப்போ அல்லது ஒருத்தர் நல்லா இருக்க கலகட்டத்திலேயே தானங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல மற்ற பல பேருக்கும் இது வந்து பயன்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தகவலாகவும் அதே நேரத்துல இந்த உடல் உறுப்புனால எந்த அளவுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விபத்து ஏற்பட்டாலும் அதே நேரத்துல சம்பவங்கள் நடந்தாலும் இந்த உடல் உறுப்பு தானங்கள் நமக்கு வந்து அரசு சரி மற்ற பொதுவா எல்லாருமே வந்து இதனால ஏற்பட்ட இந்த விழிப்புணர்வுனால இப்ப வந்து முன் வந்திருக்காங்க. இந்த உடல் உறுப்பு தானம் அப்படின்னா என்ன, இதனால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன அப்படிங்கறத எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து மக்கள் வந்து தொலைக்காட்சி மூலியமாகவோ இல்ல செய்தித்தாள் மூலியமாகவோ இன்னைக்கு பல்வேறு தகவல் மூலியமாக இதோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால முன்னெல்லாம் ஒரு மூளைச்சாவு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே அவங்க அப்படி எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க உறவுகள் கடைசி கால வரைக்குமே முத்தி மோதி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படி இல்லை, ஓரளவு தானே மனம் வந்து தன் குடும்ப உறுப்பினர்களோ அல்ல குடும்பத்துல உள்ளவர்களோ முன் வந்து உடல் உறுப்பு தானம் நாங்க பண்றோம் அப்படிங்கிற வகையில கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல இத்தனைகளோட வாழ்க்கைக்கு இது வந்து மிக பயனுள்ள விஷயமா இருக்கு. இன்றைய தினம் இது போன்ற தகவல்களை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிற பல தகவல்கள் விரிவான வகையில எடுத்துக்கூடியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
நன்றி, ரொம்ப நன்றி. இதனால வரைக்கும் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் ஒரு சின்ன தகவல்கள், இந்த உறுப்பு தானம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து முன்னாடி இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததோட இப்ப அதிகமாயிட்டு வருது. இப்ப மூளைச்சாவுக்கு மேல ஏற்படக்கூடிய தானங்களுக்கு வந்து அதிகமாயிட்டு வருது. முதலிடம் இரண்டாவது இடத்துல இப்ப முன்னணி மாநிலமாக இப்போது இந்த உறுப்பு தானம் மூளைச்சாவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த உறுப்பு தானத்துல வந்து மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது முதன்மை மாநிலங்களா தான் இருக்கு. இது கவர்மெண்டோட நம்மளோட பாலிசிஸ்னால அவ்வளோ ஊக்கத்தினாலதான் இது வந்து சாத்தியமாயிருக்கு. அதுவும் மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு வந்து இன்னும் இப்போ இருக்கிற விழிப்புணர்வோட இன்னும் வர வேணும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மூளைச்சாவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இந்த 1.5 லட்சம் மூளைச்சாவு ஏற்படுறதுல அட்லீஸ்ட் ஒரு 20% 10% 20% பேர் தானம் கொடுக்க வந்தா இந்த உறுப்பு செயலிழப்பு ஏற்பட்ட நோயாளிகள் கிட்டத்தட்ட ஒரு 50-60% நம்ம நம்மளால கொடுக்க முடியும். உதாரணம் கிட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சத்திலிருந்து 2 லட்சம் மக்கள் வந்து சிறுநீரக செயலிழப்புனால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்குலாம் டிரான்ஸ்பிளண்ட் செய்யப்படுது. ஆனா வருஷத்துக்கு 8000 சிறுநீரக மாற்று சிகிச்சைகள் தான் செய்யப்படும். அதே மாதிரிதான் ஈரலுக்கும் சரி காட்டுக்கும் சரி கண்ணுக்கும் சரி. இது வந்து இந்த மூளைச்சாவு ஏற்பட்டவர் இன்னும் முன் வந்து அதை கூட இருக்கிற உறவினருக்கெல்லாம் முன் வந்து தானம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த விகிதாச்சாரம் ரொம்ப குறைஞ்சி இந்த நோயாளிகள் வந்து ரொம்ப அதிகமாக பயனடைவார்கள். அது இப்போதைக்கு நிலைமை வந்து ரொம்ப முன்னாடிக்கு ரொம்ப அதிகமாகவே முன்னேற்றி வந்திருக்கு. நிறைய பேர் வந்து அதை வந்து முன் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து வெளியில வந்து அதுக்கான ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி இந்த நாட்கள் கொண்டாடும் போது மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வு வந்துருக்கு. இன்னும் நிறைய விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறதுல இந்த புதுகை பண்புகளை வந்து மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்கிறது எனக்கு நம்பிக்கை. இந்த உறுப்பு தானத்தை பற்றி இந்த நன்மைகளை பற்றி கேட்ட புதுகை பண்பலை நேயர்களுக்கும் இதை கொண்டு சேர்த்த புதுகை பண்பலை நிறுவனத்திற்கும் எனது சார்பாகவும் நான் பணிபுரியும் காவேரி மருத்துவமனை தென்னூர் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி சார்.
நேர்களே, இதுவரை தேசிய உடல் உறுப்பு தான தினத்தை முன்னிட்டு உயிரை காக்க உறுப்பு தானம் செய்வோம் என்ற தலைப்பில் திருச்சி, தென்னூர், காவேரி மருத்துவமனை, சிறுநீரக மாற்று சிகிச்சை நிபுணர் மற்றும் சிறுநீரக மருத்துவர் திரு டாக்டர் டி ராஜராஜன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6300777 9505 என்ற எண்ணிலும் புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.